மீண்டும் ஒரு அழகிய நாளிலே உங்களை எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலியில் ஒரு கதையுடன் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி கொள்கிறேன். எனக்கு இந்த வாய்ப்பை தந்த திரு ரவிசாமி மாஸ்டருக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். எங்கடா கதை என்று கேட்டு என்னை உற்சாகப்படுத்தும் நிரா அக்காவிற்கும் எனது நன்றியை சொல்வதோடு கதைக்கு உள்ளே உங்களை நான் அழைத்து செல்லப் போகிறேன். கதை ஓடிப்போயிட்டான்.
இது அண்ணனோட மான சம்பந்தப்பட்ட விஷயம். பொறுத்திருக்க ஒவ்வொரு நிமிஷமும் அண்ணனுக்கு தானே அவமானம் என்றான். சரி, இப்போ நீ போய் கொண்டுட்டு வந்துட்டேனே வச்சுக்கோமே, அதுக்கப்புறம் ஜெயிலுக்கு போக யார் இருக்கிறது? நீ போவியா, வேற யார் போவீங்க என்று நான் கேட்க ஒரு அமைதி நிலவியது. எங்களால் ஏதாவது நடந்தால் நாங்கள் போவோம், ஆனால் உங்களால் போக முடியாது. இங்கே உசுப்பேத்துறதை விட்டுட்டு எங்களை கொஞ்சம் தனியாக விடுங்க என்றேன். சுற்றியிருந்தவர்கள் முணுமுணுத்து கொண்டும் என்னை முறைத்து கொண்டும் ஏசிக்கொண்டும் சென்றார்கள். அவர்களின் ஆதங்கம் அதில் தெரிந்தது. எனக்கு அதிலெல்லாம் கவனமில்லை. ஆனால் ராசைய அண்ணன் கொஞ்சம் அமைதியாக இருந்தார். என்ன பண்ணுவோன்னு தெளிவாக சொல்லு என்றார் என்னிடம். அண்ணே, நம்ம ரெண்டு பேரும் முதல்ல அவங்கள தேடி பிடிப்போம், பேசி பார்ப்போம், ஒத்து வரலன்னா முடிச்சிட்டே வருவோம் என்றேன். முடிப்பது என்பதில் எனக்கு உடன்பாடு இல்லை என்பதை என் மனசாட்சியின் முகம் மூலம் காட்டக்கூடாது என்று கவனமாக இருந்தேன். என் மானத்தை வாங்கியவளை கொல்லத்தான் வேண்டும் என்று ராசையா அண்ணன் ஆத்திரமாக கூறினார். நாட்கள் பலவாகின. நாங்களும் ஒவ்வொரு இடமிடமாக சுற்றித் திரிந்து கொண்டு தான் இருக்கிறோம். ஆனால் எந்த தகவலும் தெரியவில்லை. அப்பொழுதுதான் அவர்களை கொழும்பில் கண்டதாக ஒரு தகவல் எங்களுக்கு கிடைத்தது. அதை கேட்ட ராசையா அண்ணன் முகமெல்லாம் மாற, ஐய் ரெடியாக போவோம் என்று என்னை அழைத்தார். இருவரும் ஆயத்தம் செய்து கொண்டு கொழும்பு செல்லும் பஸ்ஸில் ஏறிச் சென்றோம். பஸ்ஸில் ஒரு வார்த்தை தானும் பேசவில்லை. கொள்ளுவதில் அவரும் எப்படி அதை தீர்ப்பது என்று நானும் இரு தண்டவாளங்கள் போல எண்ணங்களில் இணையாமல் இருந்தோம். அவரின் பக்கம் பார்த்தால் அது நியாயம்தான். தனது வியர்வை சிந்தி கேட்டதெல்லாம் வாங்கி தந்து வளர்த்து இந்த நிலையில் ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் ஓடி செல்வது என்பது ஒரு நம்பிக்கை துரோகம். அதை அவரால் தாங்க முடியாமல் கொலை செய்வது வரை யோசிக்க வைத்திருக்கிறது. ஆனால் வாழ்வென்று வாழச் சென்றவர்களை கொள்வது என்பது என்னை பொறுத்தவரை நியாயப்படுத்த முடியாத செயல். அவள் சொல்லாமல் போனது என்பது குற்றம்தான், ஆனால் அதற்கு தண்டனை மரணம் என்பது என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அதனால்தான் இதை கொஞ்சம் கொஞ்சமாக தடுக்க அண்ணனுடன் இணைந்து கொண்டேன். இவருக்கு முன்னால் எப்படியும் தேடி கண்டுபிடிக்க வேண்டும் என்பதே எனது முயற்சி. ஆனால் அதற்குள் கொழும்பிலிருந்து தகவல் வந்துவிட்டது. சரி, பார்ப்போம், எப்படியும் எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் தானே.
நாங்களும் கொழும்பு வந்து 3-4 நாட்கள் ஆகிவிட்டன. எங்கு தேடியும் அவர்கள் கண்ணில் தென்படவே இல்லை. இங்கு உறவினர்கள் வீடு இருந்தும் நாங்கள் ஒரு விடுதியில் அறையெடுத்து தங்கியிருந்தோம். உறவினர்கள் வீட்டுக்கு சென்றால் இந்த கதையை பற்றி சொல்ல வேண்டும் என்ற தர்ம சங்கடமான நிலைதான் அதற்கு காரணம். அத்தோடு தேவி நன்றாக படித்து பல்கலைக்கழகம் தெரிவாகியிருந்தாள். அந்த செய்தி உறவினர்களிடையே பொறாமையாயிருந்தது. இப்போது இந்த செய்தி கிடைத்தால் வெறும் உரலுக்கு அவள் கிடைத்தது போல இருக்கும். தேவிக்கு தேர்வின் முடிவுகள் சிறப்பாக கிடைத்து பல்கலைக்கழகம் செல்லும் வாய்ப்பு கிடைத்த செய்தியோடு வந்தது இன்றும் எனக்கு அப்படியே நிற்கிறது. அப்பா என்றுதான் என்னையும் அழைப்பாள். அப்பா, நான் எல்லா பாடத்திலையும் ஏ, நான் கேம்பஸ் போக போகிறேன், இது என் வாழ்நாள் முக்கியமான நாள் என்று என்னை கட்டிப்பிடித்து கத்தினார். எனக்கும் ஒரே சந்தோஷம். நான் தூக்கி வளர்த்த பின் இப்படி பெரியவராகி ஒரு அறிவாளியாகி எங்கேயோ போய்விட்டாளே என்று நினைக்கும் போது என்னை அறியாமலே எனக்கு கண் கலங்கிவிட்டது. ஆனால் வீட்டில் அதற்கான பதில் அண்ணனிடம் இருந்து வேறு விதமாகத்தான் கிடைத்தது. என்னையும் எடுத்துக்கொண்டு சென்றவர், அம்மா அப்பா, நான் பாஸ் ஆகிட்டேன், நான் தான் இந்த மாவட்டத்திலேயே முதலாள் என்றாள். அவளின் அம்மா அவளை கட்டிப்பிடித்து கொஞ்சினார். ஆனால் ராசையா அண்ணன் எந்த ஒரு உணர்ச்சியையும் காட்டாமல் இருந்தார். அவரை காலில் வீழ்ந்து வணங்கியவர், அப்பா நான் கேம்பஸ் போகணும்ப்பா, அங்கே போய் ஒரு டாக்டர் ஆகி வரணுங்க என்றார். அப்போது ராசையா அண்ணன், சரி தேவி, இப்போ படித்தது போதும், நான் இதுவரை எதுக்குமே தடை போடலை, இனி நான் சொல்கிறத கேளு. நம்ம அரச மாமா இருக்காருல்ல, நேற்று கால் பண்ணார், அவளோட கூட்டாளி ஒருத்தரோட மகன் கொழும்புல கடை வச்சிருக்கானா, வயசும் அவளை இல்லையா, 32 தானா. உன்ன பொண்ணு கேட்டாராம், நல்ல சொத்து இருக்கான், உனக்கு கல்யாணத்தை முடிச்சிட்டா என்னோட கடமை தீர்ந்துடும் என்றார். மிக நீண்ட மௌனங்களுக்கு பிறகு மெதுவாய் விமல் கதையை சொல்லத் தொடங்கினாள். நானும் தேவியும் நல்ல சிநேகிதர்கள். ஒரு நாள் அவள் எனக்கு ஒரு கோல் எடுத்து அழுதான். என்னன்னு விசாரித்த போது அவள் படிக்கிற கனவை அவர் தந்தை சிதைத்து விட்டதாகவும் அதற்கு அவர் சொன்ன கதையையும் கூறி அழுதார். எனக்கு என்ன செய்வதென்று தெரியாமல் ஆறுதல் சொல்ல வழியை மட்டும் இருந்தபோது தான் ஒரு யோசனை வந்தது. அதுதான் முல்லை முள்ளால் தான் எடுக்க வேண்டும் என்று நான் கூறிய போது தேவியும் அதை ஏற்றுக்கொண்டாள். அதுதான் திருமண ஏற்பாடு வரைக்கும் எந்த எதிர்ப்பையும் காட்டாமல் இருந்தாள். அவளின் பல்கலைக்கழக அழைப்பு வந்தபோது இல்லாத காதலை கூறி அவர் தந்தை எப்படி அவளை தடை போட்டாரோ அந்த இல்லாத கதையை கூறி நாம் ஓடிப்போனதாக உருவகம் செய்து இங்கு வந்து விட்டோம். அவளை இங்கே கொண்டு வந்து சேர்த்துவிட்டு நான் ஏற்கனவே தேடிய வேலையில் இணைந்து கொண்டேன். அதற்கு பிறகு இன்றுதான் அவளையும் பார்க்கிறேன் என்றான். இதை கேட்ட இருவரும் திகைத்து நின்றோம். இந்த புதிரை எதிர்பார்க்கவே இல்லை. ராசயானன் கூனி குறுகி போய் நின்றார். அவர் விமலை பார்த்து, அப்போ எதுக்கு நீ தற்கொலை பண்ண பார்த்த என்று கேட்டார். அதற்கு அவன், அதுதான் நட்பு, என்னால் அவளை காட்டி கொடுக்க முடியாமல் தான் அப்படி செஞ்சுட்டேன் என்றான். அவர்களின் முன்னால் நாம் ரொம்ப சின்னவர்கள் போல் தெரிந்தோம். அப்போது தான் நீங்கள் ஆடின ஆட்டத்தில் தேவிக்கு ஒரு வரணும் பார்க்க முடியாது, அதனால் நீயே அவளை மனம் முடிச்சுக்கோ என்றேன். அதற்கு அவன், இன்னுமா அங்கே எங்களை நம்பலை, அவள் படித்து பெருசாக வந்ததும் அங்கே எல்லாம் இதை மறந்துடுவாங்க. அது மட்டும் இல்லை, எனக்கும் ஒரு காதல் இருக்குது, அவளை தான் நான் கட்டிக்க போகிறேன், நாடகம் வேற காதல் வேற என்றான். அவர்களின் தெளிவை கண்டதும் ஒரு தரம் சிரித்து விட்டது எனக்கு. எனக்கு மட்டுமல்ல, ராசயானனுக்கும் கூடத்தான். இதை கேட்ட அனைவருக்கும் அதிர்ச்சியாக இருந்தது. இருக்காத பின் ஒரு தகப்பனிடம் இருந்து இப்படி ஒரு அலட்சியமா? அந்த அலட்சியம் ஒரு இப்படியான ஒரு நிலையை தான் அங்கு உண்டு பண்ணியது. இது எங்களை விட தேவிக்கு தான் ரொம்ப அதிர்ச்சியை உண்டு பண்ணியது. எனது கல்யாணமா? அப்பா நான் படிக்கணும், என்னோட லட்சியம் அது, ப்ளீஸ் அப்பா தடை போட்டுறாதீங்க என்றார். அவளின் அம்மாவும், இப்போ அவளுக்கு என்ன வயசாயிருச்சு, அவள் படிக்கட்டுமே என்றார். நான் கூட அப்படித்தான் கூறினேன். இப்படி வார்த்தைகள் அதிகரித்து விவாதமாகி சண்டையில் போய் முடிந்தது. அப்போது யாரும் எதிர்பார்க்காமல் ராசையாண்ணன், இவ ஆடுற ஆட்டம் உனக்கு தெரியாது, அங்கே ஒருத்தனோட இவ ஆடுற ஆட்டம் எனக்கு எப்போவோ தெரியும், அதனால தான் இந்த கல்யாண ஏற்பாடும் என்றார். நாங்கள் அதிர்ச்சியாகி தேவியை பார்க்க அவள் அழுது கொண்டே தன்னுடைய அறையை நோக்கி ஓடினாள். அம்மாவும் பின்னால் ஓடினார். நான் செய்ய தெரியாமல் நிற்க ராசையாண்ணன் அங்கிருந்து அகன்று சென்றார். இப்படி நடந்து நாட்கள் பலவாகி மாதங்களும் ஆகியது. கொழும்பிலிருந்து மாப்பிள்ளை வீட்டார் வந்து பார்த்து சென்றனர். அவர்களுக்கு இடமும் பிடித்து விட்டது. ராசையாண்ணன் இதை என்னிடம் வந்து ரொம்பவும் சந்தோஷமாக கூறினார். தேவி என்ன சொல்லுது என்று நான் கிடக்கவும், அவள் கிடக்கிற கழுதை, ஒன்றும் எதிர்ப்பா சொல்லலை, சொன்னால் கொன்னே போட்டுருவேன் என்றார். தேவியையும் என்னால் பார்க்க முடியவில்லை. எனது வேலையில் நானும் மூழ்கிவிட்டேன். அப்போ விமல் என்று ஒரு பெயர் அடிபட்டு போகும், நான் பெரிதாக கண்டு கொள்ளவில்லை. அதுதான் இப்பொழுது இங்கு எங்களை தேட வைத்து விட்டது. இப்படி ஒரு நாள் புறக்கோட்டையில் 4 குறுக்கு தெருவிற்கு அருகில் இருவரும் சென்று கொண்டிருந்த போது ராசையாண்ணன், அந்தா போறான், அவனை புடி என்று கத்தினார். யார் அவன் என்று தெரியாமல் நானும் ஒருத்தரம் விழிக்க, அடே அவன் தாண்டா விமல், புடிடா அவனை என்று மீண்டும் சத்தமாக கத்தினார். அப்பொழுதுதான் பார்த்தேன், ஒரு இளைஞன் எங்களை பார்த்து திகைத்து போய் நின்று கொண்டிருந்ததை. எனக்கும் அவனை தெரியாது, கண்டதும் இல்லை, பெயர் மட்டும்தான் தெரியும். நான் அவனை நோக்கி ஓட அவன் ஓடத் தொடங்கினான். விடாமல் விரட்டி ஓடினேன். என் பின்னால் ராசையண்ணனும் ஓடிக்கொண்டிருந்தார். அவன் ஆட்டுப்பட்டு தெருவை நோக்கி ஓடிக்கொண்டிருந்தான். நானும் விடாமல் துரத்தி கொண்டு சென்றேன். அவனோ இளைஞன், அவனின் வேகத்திற்கு என்னால் ஈடுகொடுக்க முடியவில்லை. அப்பொழுதுதான் அது நடந்தது. அவன் கையில் ஒரு போத்தலை காட்டி, கிட்ட வராதிங்க, வந்தா குடிச்சு செத்துருவேன் என்று கத்தினான். நான் திகைத்து நிற்க அப்போது என்னருகே ஓடி வந்த ராசைய அண்ணன் தன் கையில் இருந்த பையில் ஒரு கத்தியை எடுத்தார். நான் என்ன செய்வது என்றறியாமல் திகைத்து நின்றேன். ராசைய அண்ணன் பாயவும் அவன் அந்த திரவத்தை அருந்தவும் நேரம் சரியாக இருந்தது. இப்பொழுது இருவரும் திகைத்து நின்றோம். உடனே நான் அந்த இளைஞனை பிடித்து அங்கே வந்த ஒரு ஆட்டோவை நிறுத்தி ஏற்றிக்கொண்டு போனேன். ராசைய அண்ணனும் தொற்றிக்கொண்டு வந்தான். அடே, ஏண்டா இப்படி பண்ணுன என்று கேட்கும்போது அவன் மயக்க நிலைக்கு சென்று விட்டான். உடனே ஆட்டோவை வைத்தியசாலை நோக்கி திருப்பினோம். வைத்தியசாலையில் பெரும் பாடுபட்டு கதைமேல் கதை கூறி இப்போது ஓரளவு விமல் யமனிடமிருந்து காப்பாற்றப்பட்டு விட்டான். எனக்கோ ராசைய அண்ணன் மீது கோபம் தான் வந்தது. என்ன அண்ணன், நீ கத்தியை எப்போ வாங்கின? என்கிட்ட கூட சொல்லலை. மாட்டி இருந்தா இப்போ நான் நீ கம்பி எண்ணிட்டு இருக்கணும் என்றேன். ராசைய அண்ணன் இப்போ பயந்து தான் போயிருந்த ஆத்திரக்காரனுக்கு புத்திமற்று என்பது போலதான் அவர் இருந்தார். இப்பொழுது நான் கேட்ட கேள்விக்கு அவர் ஒன்றும் சொல்லாது விட்டத்தை பார்த்து கொண்டிருந்தார். இன்றோடு வைத்தியசாலைக்கு வந்து 5 நாட்கள் ஆகிவிட்டன. விமலின் கைபேசியும் எங்களிடம்தான் இருக்கின்றது. இதுவரை இதற்கு தேவி அழைப்பு எடுக்கவே இல்லை. என்னடா காதல் இது என்று நான் யோசித்தேன். இவன் இருக்கிற நிலைமையை கூட அவ கேட்கவே இல்லை, தேடவும் இல்லை. என்ன தலைமுறையோ இது என்று ஒருத்தரம் நினைக்க தோன்றியது. ஒரு தாதி என்னை வந்து அழைத்ததில் சுயநினைவுக்கு வந்தேன். நீங்கள் அழைத்து வந்த அந்த நோயாளி இப்போ நினைவு திரும்பியிருக்க, வந்து பாருங்கள் என்ற உடனே நான் விரைந்து சென்றேன். என் பின்னே ராசைய அண்ணனும் ஓடி வந்தார். தனியார் வைத்தியசாலை என்பதால் இது எல்லாம் சாத்தியமாகிறது. கட்டணம் கட்டும்போது தான் இந்த சாத்தியம் நமக்கு எவ்வளவு நட்டத்தை தரும் என்பது புரியும். கண் விழித்து பார்த்து கொண்டிருந்த விமல் ராசைய அண்ணனை பார்த்ததும் பயத்தால் எழும்ப பார்த்தான். அதை கண்ட ராசைய அண்ணன், இல்லைப்பா ஒரு பயமும் இல்லை, நான் ஒன்று செய்ய மாட்டேன், நீ முழிச்சதே எனக்கு பெரிய ஆறுதலாக இருக்கு என்றார். விமல் கொஞ்ச நேரம் புன்னகையோடு ஒன்றும் பேசாமல் இருந்தார். அடுத்த நாள் வைத்தியசாலையிலிருந்து விமல் தங்கியிருக்கும் இடத்திற்கு அவனோடு சென்றோம். எப்படியும் தேவியை காண வேண்டும் என்ற ஆவல் எனக்கு இருந்தது. ஆனால் விமல் அடையாளம் சொன்ன இடத்தில் ஆட்டோ நின்றது. அது ஒரு பெண்கள் விடுதி. குழப்பத்தோடு அவனை பார்க்க அவன் புன்முறுவல் செய்தான். காவலாளியிடம் தேவியை பார்க்க வந்ததாய் அவன் சொல்ல அனைத்து தகவல்களையும் திரட்டிக்கொண்டு தகவல் தேவிக்கு அனுப்பப்பட்டது. எனக்கு ஒன்று புரிந்தது, இந்த விமல் அடிக்கடி இங்கு வருபவன் அல்ல என்பது. தேவி வெளியில் வந்தால் விமலின் கோலத்தை கண்டு, அடே என்ன ஆச்சு, ஏண்டா இப்படி இருக்க என்றாள். எங்களை கண்டதும் ஒரு தரம் திகைத்து நின்றாள்.
அன்று அந்த கிராமமே அல்லோல கல்லோலப்பட்டது. என்னது, விமல் தேவியை கூட்டிகிட்டு போயிட்டானா? என்னடா நடக்குது இங்கே? நம்ம ராமையா அண்ணன் பண்ணும் அளப்பறைக்கு இது சரியான தண்டனை. என்ன தான் இருந்தாலும் சிங்கம் போல இருந்தவ இனி எப்படி இங்கே முகத்தை காட்டுவார் என்று பலர் பல விதங்களில் பேசிக்கொண்டிருந்தனர். இதை எதுவும் அறியாமல் நான் உறங்கிக் கொண்டிருந்தேன். யாரோ வீட்டு கதவை உடைக்காத குறையாய் தட்டினர். திடுக்கிட்டு எழுந்து நான் முதலில் கைபேசியை எடுத்து நேரத்தை பார்த்தேன். சரியாக 2:00. கோபம் ஒரு புறம் வர, என்ன காரணம் என்ற கேள்வியும் வர கதவை திறந்தேன். அங்கே ராசைய அண்ணன் தன் அள்ளக்கைகளுடன் நின்று கொண்டிருந்தார். அதில் ஒரு அள்ளக்கை தான் இந்த கதவை தட்டியிருப்பான் போல. நானும் கோபம் தலைக்கேற, யார் அண்ணன் இந்த கதவை அப்படி தட்டினது என்று கேட்டேன். அதை விடு, இங்கே தட்டினதா பிரச்சனை, அதை விட என்னோடய கௌரவமே போய்கிட்டு இருக்கு, நீ வேற என்று ராமைய அண்ணன் சொல்ல நான் அவரை வினோதமாக பார்த்தேன். சரி, என்ன தான் நடந்துச்சு அதை சொல்லுங்களே என்றேன். நீ யார் எனக்கு என்ற ராமைய அண்ணனை குழப்பமாக பார்த்தேன். அவரை தொடர்ந்து, என்னோட ஒன்று விட்ட தம்பி, என் குடும்பத்துக்கு ஒரு அவமானம்னா அது உனக்கும் தானே, இவனுங்க வேற நீ வேற என்று அவரை ஆழமாக பார்த்தேன். சுற்றி உள்ளவர்களை பெருமையாகவும் பார்த்தேன். அவர்களின் எரிச்சல் அவர்களின் முகத்தில் தெரிந்தது. எனக்கு சந்தோஷமாயிருந்தது. சரி, அது தெரிஞ்ச கதை தானே, உங்களுக்கு இப்போ என்ன அவமானம் நடந்துச்சு என்ற என்னை பார்த்து, நம்ம தேவியை அந்த பய விமல் கூட்டிகிட்டு போயிட்டான் என்று கண்ணீர் கசிய கூறியவரை பார்த்து ஒரு தரம் அதிர்ந்து போய்விட்டேன். என்னது, நம்ம தேவியா? நம்ப முடியலை, இது உண்மை இல்லை என்று சத்தமாக சொன்ன என்னை அணைத்து கொண்டு, இல்லைடா அவன் நம்மளை மோசம் பண்ணிட்டு போயிட்டா,
தேடி போய் அறுத்து போடணும் என்று கோபத்தோடு கூறியவரை பார்த்து கொஞ்சம் நான் அதிர்ந்து போய்விட்டேன்.
தேவி என்று என்னால் இப்போதும் நம்ப முடியவில்லை. அவளின் முகம் ஒரு தரம் கண்முன்னே வந்து போனது. என்னப்பா என்று கேட்கும் அவளின் குரல் கூட இப்போது காதுகளில் ரீங்காரமிட்டது. அவள் இப்படி செய்வாள் என்று நான் நினைத்து கூட பார்க்கவில்லை. அவளா என்று என்னால் நம்பக்கூட முடியவில்லை. அப்படி இருக்கக்கூடாதா என்று மனது நினைத்து கொண்டது. எப்பொழுதுமே பாசமாக என்னிடம் இருப்பவள். குழந்தை முதல் அவளை நான் தூக்கி வளர்த்திருக்கிறேன். எந்த விடயத்தையும் என்னோடு பகிர்ந்து கொள்வாள். அவள் அப்பாவோடு அவ்வளவாக பேசுவதில்லை. ஆனால் என்னோடு எப்போதும் எதையும் பேசுவாள். ஆனால் இந்த விடயத்தை பற்றி மட்டும் அவள் என்னிடம் பேசவே இல்லை. அவள் மீது கொஞ்சம் கோபமும் வந்தது. ஆனால் அவளை கொல்லும் அளவிற்கு கோபமில்லை. நான் ரசய அண்ணனை பார்த்தேன். கண்கள் சிவப்பாக கோபம் தலைக்கிற நின்று கொண்டிருந்தார். சுற்றியிருந்த அள்ளக்கைகள் அவர்களை உசுப்பேத்துவதில் கவனமாக இருந்தன. அதனால் அவர்களுக்கு இருக்கும் ஆதாயம் அவர்களுக்கு. எனக்கோ ராசய அண்ணனை விட தேவியின் பாதுகாப்பை இங்கு பிரதானமாக்கியது. அண்ணே, உங்கள் மக கட்டாயம் டவுனுக்கு தான் போயிருக்கணும். நாங்கள் போய் ரெண்டு பேரையும் பிடிச்சி இழுத்துக்கிட்டு வாரோம் என்றான் ஒருவன். ரெண்டு பேரையும் கொன்னுட்டு சரி வாரோம் என்று இன்னொருவன் சொல்ல, ராசய அண்ணன், எவ்வளவு செலவானாலும் சரி அவளை கொன்று போட்டுட்டு வாங்கடா, மிச்சத்தை நான் பார்த்துக்கிறேன் என்றார். எனக்கு தெரியும், நீங்கள் ஒவ்வொருவரும் இதன் மூலம் ஏதாவது தேடிக்கொள்ள முடியுமா என்று தான் பார்க்கிறார்கள். அது மட்டுமல்ல, இன்னும் கொஞ்சம் நாளில் யாருமே கிடைக்கல என்று மீண்டும் வந்து விடுவார்கள். அப்போது நான் ராசய அண்ணன் முகத்தை நேருக்கு நேர் பார்த்து, அண்ணே, இது நம்ம குடும்ப விஷயம். கொள்ளுறதோ இல்லை உசுரோட பிடிக்கிறதோ நாம் தான் செய்யணும். சும்மா காசை கொடுத்து பிறகு பிரச்சனை பெருசாகுமே தவிர வேறு ஒன்றுமே நடக்க போகிறதில்லை. கொஞ்சம் பொறுமையாக யோசித்து முடிவெடுப்போம் என்றேன்.
மீண்டும் அடுத்த கதையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் திலக் அட்டனையிலிருந்து.